ஒவ்வொரு வாரத்திலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற முக்கியமான சில காரியங்கள். இந்த வேத பகுதி, இந்த யாத்திராகமத்தின் புஸ்தகம் முழுவதுமே நமக்கு மிகவும் பயனுள்ள ஒரு வேத பகுதி இது. ஏனென்றால் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணம் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பிரயாணம்தான் நிழலாட்டமானது. நாம் செய்கின்ற பரலோக பிரயாணத்திற்கு இது நிழலாட்டமாக இருக்கிறது. இந்த பிரயாணத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தித்த சூழ்நிலைகள், சந்தித்த பிரச்சனைகள், அவர்கள் கடந்து வந்த பாதைகள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்காலத்திலே நாம் சந்திக்க போகிற, சந்திக்கின்ற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அதனாலதான் நமக்கு வந்து வேத புத்தகத்திலே இந்த யாத்திராகமத்தின் புஸ்தகம் மிகவும் பயனுள்ள ஒரு புத்தகம். இதை நம்ம நிறைய பேர் அதை வந்து சாதாரணமாக சம்பவமாக நினைக்கிறோம். இதை தீர்க்க தரிசன கண்ணோட்டத்தில், ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு அற்புதமான, என்ன சொல்றது, ஃபார்முலா. நம்ம வாழ்க்கைக்கு வேண்டிய லைஃப் ஸ்டைல், நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாதுன்றதை ரொம்ப தெளிவாய் சொல்லுகிற ஒரு அற்புதமான புத்தகம் தான் இந்த யாத்திராகமத்தின் புஸ்தகம். இதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அதைத்தான் நம்ம எடுத்து பார்த்துட்டு இருக்கிறோம். போன வாரத்தில் நாம் 8வது அதிகாரத்தை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். 8வது அதிகாரத்தில் பார்வோன் மோசையினிடத்தில் பேசுகிற வார்த்தைகள், மோசே பார்வனிடத்தில் செய்கிற காரியங்கள், அந்த 10 வாதைகளுடைய காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். இதிலே முதலாவது அடையாளமாக கோலை சர்பமாக மாற்றினார்கள். அதே காரியத்தை மந்திரவாதிகள் செய்தார்கள். பின்பு அவர்கள் நதியின் தண்ணீரை இரத்தமாக மாற்றினார்கள். அதையும் மந்திரவாதிகள் செய்தார்கள். பின்பு நதிக்கு நேராய் கோலை நீட்ட அது தவளைகளை பிறப்பித்தது. அதையும் மந்திரவாதிகள் செய்தார்கள். பின்பு புழுதியை அடித்து அதை பேன்களாக மாற்றினார்கள். ஆனால் அந்த காரியத்தை மந்திரவாதிகள் செய்ய முடியவில்லை. ஏன் செய்ய முடியலன்றதை நான் உங்களுக்கு போன வாரத்துக்கு முந்தின வாரமே சொன்னேன், அதை ஞாபகப்படுத்தினேன். ஏன் செய்யலைன்னா, செய்ய முடியலன்னா, ஆண்டவர் செய்கின்ற எல்லாத்தையும் பிசாசு செய்ய முடியாது. ஆண்டவர் மண்ணிலிருந்து மனிதனை படைத்தார். மண்ணிலிருந்து ஒன்றை படைப்பதும் கர்த்தருக்கே உரியது. அதை வந்து பிசாசு செய்ய முடியாது. அதனால தான் புழுதியிலிருந்து பேன்களை மந்திரவாதிகளால் செய்ய முடியவில்லை அப்படின்னு அதனுடைய காரணத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். பின்பு அதன் பிறகு பார்வோனை மீண்டும் சந்திக்கிறார்கள். இந்த சந்திக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு அற்புதங்கள், வாதைகள் வருகிறது. பின்பு தேசம் முழுவதும் வண்டுகளை பிறப்பிக்கும்படியாக கர்த்தர் செய்கிறார். ஆனாலும் அதன் பிறகும் கூட பார்வோன் இருதயம் இறங்கினதாக தெரியவில்லை. அவன் இருதயம் தொடர்ந்து கடினப்பட்டது. போன வாரம் 25வது வசனத்தை நம்ம தியானிச்சோம். இன்னைக்கு அதுக்கு பிறகு பார்க்க போறோம். 25லிருந்து இப்ப நம்ம மறுபடியும் வாசிக்க, 8வது அதிகாரம் 25லிருந்து வாசிக்கலாம்.
அப்பொழுது பார்வோன் மோசையையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்தில் தானே பலியிடுங்கள் என்றான். அதற்கு மோசே, அப்படி செய்ய தகாது. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் எகிப்தியருடைய அருவறுப்பை பலியிடுகிறதாயிருக்குமே. எகிப்தியருடைய அருவறுப்பை நாங்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பலியிட்டால் எங்களை கல்லெறிவார்கள் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதித்திருக்கிறபடியே அவருக்கு பலியிடுவோம் என்றான்.
போதும், இதெல்லாம் போன வாரத்தில் பார்த்தோம். பார்வோனுடைய வார்த்தைகள் எல்லாமே பிசாசனுடைய வார்த்தைகள்னு சொன்னேன். அப்ப பார்வோன் சொல்லுகிறான், நீங்கள் பலியிடணும், அவ்வளவுதானே, பலியிடுங்கள், ஆனால் தேசத்திலே தானே பலியிடுங்கள் அப்படின்னு சொல்றான். அப்ப தேசத்தில் பலியிடுங்கள் என்பது தேசத்தை விட்டு வெளியே போகக்கூடாது. அப்படின்னா அந்த தேசம் பாவம் நிறைந்த தேசம், விக்கிரகாராதனை நிறைந்த தேசம், சகல அருவறுப்புகளும் நிறைந்த ஒரு தேசம், எகிப்திய தேசம். அப்ப அந்த தேசத்தை விட்டு வெளியே போகாது. இதை விட்டு நீங்க வேறுபட்ட பிரிந்த வாழ்க்கை வாழக்கூடாது. பாவத்தையும் செய்து கொண்டே, பாவ சூழ்நிலைகளிலும் இருந்து கொண்டே ஆராதனையும் செய்யுங்கள். இதுதான் பார்வோனுடைய திட்டம். அவன் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ற மாதிரி சொன்னாலும் அது உண்மையிலேயே அது ஆண்டவருக்கு ஏற்றது கிடையாது. அப்ப இன்னைக்கு பிசாஸ் அப்படிதான் செய்யறான். ஆராதிக்க உனக்கு ஆராதனை தானே செய்யணும், நீ ஆராதனை செய்யி, நல்ல துதி சோத்திரம் பண்ணு, பாட்டு பாடு, டான்ஸ் ஆடு, எல்லாம் வேணா பண்ணு, ஆனால் நீ உன் பாவ வாழ்க்கையை விட்டு வெளியில வரக்கூடாது. பழைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே நீ ஆராதனை செய்து கொள். இதுதான் பிசாசனுடைய தந்திரம். ஆனால் மோசே அதற்கு சம்மதிக்கவில்லை. அப்படியெல்லாம் நாங்கள் தேசத்தில் இருந்து கொண்டே நாங்கள் கர்த்தருக்கு பலியிட முடியாது அப்படி கர்த்தர் எங்களுக்கு சொல்லவில்லை. நாங்கள் 3 நாள் பிரயாணம் போய் வனாந்தரத்தில் போய் தான் நாங்கள் பலியிடுவோமே தவிர தேசத்திலே பலியிடும்படிக்கு எங்களுக்கு ஆண்டவர் சொல்லவில்லை என்று அதற்கு மறுப்பு தெரிவித்து விடுகிறான் மோசே. இப்போ அதுக்கு பிறகுதான் இப்ப என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்க போறோம். வாசிக்கலாம், 28 வாசிக்கலாம்.
அப்பொழுது பார்வோன் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்தரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன். ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம், எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்றான். அதற்கு மோசே, நான் உம்மை விட்டு புறப்பட்ட பின் நாளைக்கு வண்டுகள் பார்வோனையும் அவர் ஊழியக்காரர்களையும் அவர் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி நான் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்வேன். ஆனாலும் கர்த்தருக்கு பலியிடுகிறதற்கு ஜனங்களை போக விடாதபடி பார்வோன் இனி வஞ்சனை செய்யாதிருப்பாராக என்றான். மோசே பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் சொற்படி வண்டு ஜாதிகள் பார்வோனையும் அவன் ஊழியக்காரரையும் அவன் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி செய்தார். ஒன்றாகிலும் மீந்திருக்கவில்லை. பார்வோனோ இந்த முறையும்
தன் இருதயத்தை கடினப்படுத்தி
ஜனங்களை போக விடாதிருந்தான்.
இப்ப பார்வோனுடைய அடுத்த ஸ்டேட்மெண்ட், நீங்க வனாந்தரத்துக்கு போய் பலியிடணும்னு சொல்றீங்க, தேசத்துல தான் பலியிடுங்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க, வனாந்தரத்துக்கு தான் போகணும்னு சொல்றீங்க. சரி, வனாந்தரத்துக்கு மட்டும் நான் போலாம். ஆனால் அதிக தூரம் நீங்கள் போக வேண்டாம்ங்கிறான் பார்வோனுடைய அடுத்த வார்த்தை. நீங்கள் அதிக தூரம் போக வேண்டாம். அப்ப இதுல இருந்து பார்க்கும்போது பார்வோன் சொல்லுவது ஒரு நல்ல ஆலோசனை மாதிரி தான் தெரியும். நீங்க ரொம்ப டிராவல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு, ரொம்ப கேர் எடுக்கிற மாதிரி இருக்குல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப டிராவல் பண்ணிடலாம், பலியிடாதீங்க, நீங்க போங்க, பலியிட்டுட்டு பத்திரமா வந்துருங்க, அதிக தூரம் எல்லாம் பிரயாணம் பண்ண வேண்டாம். அதாவது 3 நாள் பிரயாணம் போய் பலியிடணும்னு சொல்றான். அப்ப அவ்வளவு தூரம் எல்லாம் டிராவல் பண்ணி 3 நாள்லாம் பிரயாணம் பண்ணி போக வேண்டாம், கொஞ்சம் இப்படி தேசத்தை விட்டு வெளியில போய் பலி பலி செலுத்திட்டு வந்துருங்க என்று சொல்லி சொல்லுகிறான். ஆனால் இந்த காரியமும் இது பிசாசனுடைய திட்டம், இந்த வார்த்தையும் பிசாசனுடைய திட்டம். பார்வோனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் பிசாசனுடைய சிந்தனையை பிரதிபலிக்கும். இது இந்த ஆவிக்குரிய உலகத்தில் நமக்கு இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், பிசாசு இன்னைக்கு சில தேவ பிள்ளைகளின் உள்ளங்களிலே இதை விதைக்கலாம், நீ பலியிடணும் அவ்வளவுதானே, தேசத்துல பலியிட மாட்டேன்னு சொல்லிட்ட, ரைட்டு, அதாவது பாவத்திலே இருந்துகிட்டு ஆராதனை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்ற, சரி ஒத்துக்கிறேன், நீ பாவத்தை விட்டுரு, சரி பாவத்தை விட்டு தேசத்தை விட்டு வெளியில போய் நீ பலியிடு, பரவாயில்ல, அதுக்கும் நான் கொஞ்சம் அனுமதிக்கிறேன். அதாவது ரட்சிக்கப்படாம நீ ஆராதனை பண்றதுன்ற லெவல்ல தாண்டி நீ பாவ மன்னிப்பு பெற்றுக்கோ, பாவத்தை விட்டு வெளியில வந்துரு, வெளியில வந்து நீ பலி செலுத்துறதுக்கும் அலோவ் பண்றேன், ஆனா அதிக தூரம் நீ போகக்கூடாதுங்க, அதிக தூரம் போக வேண்டாம். அப்படின்னா இது எதை குறிக்கிறதுனா, இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளின் உள்ளத்திலே இதை பிசாசு விதைச்சிட்டான் இந்த வார்த்தையை. என்னன்னா, நீ அதிக தூரம் போக வேண்டாம், பலி செலுத்துங்கள், நீ ரட்சிக்கப்படு, பாவத்தை விட்டு வெளியில வா, ரைட், சரி ஒத்துக்கிறேன், ஆனா அதிக தூரம் போகாது. ரட்சிக்கப்பட்டையா ஒரு லிமிட் வச்சுக்கோ, அவ்வளவுதான், அந்த லிமிட்டை தாண்டி நீ ரொம்ப தூரம் எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில போயிடாதேங்கிறான். ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப தூரம் எல்லாம் போகக்கூடாது. ஏதோ ரட்சிக்கப்பட்டையா, ஞானஸ்தானம் எடுத்தியா, சர்ச்சுக்கு போனியா, வந்தியா, வேலைக்கு போனியா, வாழ், அவ்வளவுதான், அதுக்கு மேல நீ ரொம்ப தூரம்லாம் போகக்கூடாதுங்கிறான். இது பிசாசனுடைய காரியம். ஆனா நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் நம்மை அழைக்கும் பொழுது நம்மை சும்மா நீ ரட்சிக்கப்பட்ட போதும், ஞானஸ்தானம் எடுத்துட்ட போதும், அபிஷேகம் பண்ணிட்ட போதும், ஒரு சர்ச்சுக்கு நீ போயிட்டு இருக்கிற போதும் இப்படின்னு ஆண்டவர் ஒருபோதும் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் போதும் என்று ஒருபோதும் நம் ஆண்டவர் சொல்வது கிடையாது. பைபிள் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து போதும் என்று சொல்வதே கிடையாது. ஆண்டவருடைய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை தொடர்ந்து கொண்டே இருக்கணும். ஆண்டவர் வந்து அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு ஒருபோதும் சொல்லல. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி அடைகிற வரைக்கும் நாம் போய்கொண்டே இருக்க வேண்டுமே தவிர, கிறிஸ்துவை போல மாறுகிற வரைக்கும் நம்ம போய்கிட்டே இருக்கணுமே தவிர, நாம் போதும் என்று சொல்வதற்கு நமக்கு எந்த விதத்திலையும் அனுமதி கிடையாது. அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரக்கூடாது. நான் நல்லா இருக்கிறேன், நான் கொஞ்சம் நல்லா ஊழியம் செய்கிறேன், நான் கொஞ்சம் சர்ச்சுக்கு போறேன், நான் வரேன், நான் நல்ல வாழ்க்கை நடத்துறேன், நான் தப்பு பண்றதில்லை, இப்படி ஒரு நிறைவு அடையக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டும் நிறைவடையவே கூடாது, ஏன்னா ஆண்டவர் வந்து அப்படி நமக்கு சொல்லலை. இது பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நம்ம தொடர வேண்டும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு. வேதத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 10, 11, 12 மூன்று வசனங்களை வாசிக்கலாம்.
பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம்.
இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம்.
காலம் சமீபமாயிருக்கிறது,
காலம் சமீபமாயிருக்கிறது.
அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும்,
அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும்.
அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும்,
அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும்.
நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும்,
நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யும்.
பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்,
பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்.
இதோ சீக்கிரமாய் வருகிறேன்,
இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
அவனவனுடைய கிரியைகளின்படி,
அவனவனுடைய கிரியைகளின்படி
அவனவனுக்கு,
அவனவனுக்கு
நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது,
நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறதுங்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளியே கர்த்தர் வைக்கல. இதுல ரெண்டு, இதுல சுயாதீனத்தை பேசுறார். அநியாயம் செய்யறவன் நீ அநியாயம் செஞ்சுட்டே இரு, அசுத்தமா இருக்கிறவன் நீ என்ன செய்யணும், அசுத்தமாவே இரு. ஆனால் நீதி உள்ளவன், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். முதல் ரெண்டு நமக்கு இல்லை, ஆனா அடுத்த ரெண்டு நமக்கு. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்போ இதுல என்ன தெரியுதுன்னா, பரிசுத்தத்திலையும் நீதியிலும் ஒரு தேவ பிள்ளை வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். புரியுதுல, பரிசுத்தத்திலும் நீதியிலும் வளர வேண்டும். இந்த பரிசுத்தத்தையும் நீதியை ஆண்டவர் வந்து பிரிச்சு சொல்றார். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரு அப்படின்னு சொல்லாம, ஜெனரலா சொல்லாம, பரிசுத்தம் நீதி அப்படின்னு ரெண்டு காரியத்தை ஏன் ஆண்டவர் பிரித்து சொல்லுகிறார், அது ரெண்டுலையுமே நம்மளை வளர சொல்றார். எது வரைக்கும் வளர சொல்றார், ஏன் பிரிக்கிறன்றதுக்கு நான் பின்னாலே சொல்றேன். அது எது வரைக்கும் இந்த பரிசுத்தத்திலும் நீதியிலும் நாம் வளர வேண்டும் என்றால், அடுத்த வார்த்தையை சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன்கிறார். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அப்ப இந்த பரிசுத்தம் நீதி என்கிற காரியத்திலே நாம் எது வரைக்கும் வளர வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதான் முக்கியம். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வளர்ந்து அப்புறம் நிறுத்திக் கொள்வதல்ல. சிலர் வந்து பாத்தீங்கன்னா, இது நிறைய கேட்டகரி இருக்குது. ஒன்று, ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன ஸ்டேஜில் இருக்கிறாங்களோ அந்த ஸ்டேஜை விட்டு மாறுறதே கிடையாது, அதே லெவல் இருக்கிறது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் ஒரு லெவல் வரைக்கும் வந்துட்டு அதோடு நிறுத்திக்குவாங்க, ஒரு லெவலுக்கு வருவாங்க, அதுக்கு மேல அதுக்கு வர்றது கிடையாது, அதோடு நிறுத்திக்குவாங்க. கொஞ்சம் தனக்குன்னு ஒரு லிமிட், ஒரு சின்ன ஒரு ஊழியம் பண்றேன், ஊழியம் தானே செய்யணும், ஏதோ ஒரு ஊழியம் செய்யறேன் அப்படின்னு அந்த லெவலுக்கு வந்துட்டு அதோட சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க. அதுக்கு மேல ஒரு ஊழியத்தை செய்ய சொன்னா அதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்றாங்க. இது போதும், நான் செய்யறேன், ஊழியம் தானே செய்யணும் செய்யணும். அதுக்கு மேல ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை கொடுக்கிறார்னா, ஊழியத்தை கொடுக்கிறாருன்னா, அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், லிமிட் பண்ணிடுவாங்க, அந்த லைனை தாண்டி வரமாட்டாங்க. இது செகண்ட் கேட்டகரி. ஆனா ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறது மூணாவது கேட்டகரி. ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு நீங்கள் பரிசுத்தத்தில் நீதியிலும் நம்ம வளர்றோம். வளர்ந்துட்டு ஒரு லெவல் வந்த உடனே நிறுத்திடக்கூடாது, எனக்கு இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு நம்ம நிறுத்திடக்கூடாது. எனக்கு இவ்வளவுதான் முடியும்னா ஆண்டவர் முடிச்சு வச்சிருவார். நமக்கு முடியறதை செய்வது ஊழியம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவனுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கணும். என்னன்னா, என்னால முடிஞ்ச ஊழியத்தை நான் செய்யறேன், தப்புங்கிற நான் அதை அந்த வார்த்தையை புரியுதா. என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னால முடிஞ்ச ஊழியத்தை நான் ஆண்டவருக்கு செய்யறேன் பிரதர் அப்படின்வாங்க, அந்த வார்த்தையே தப்புங்கிற நான். என்னால முடிஞ்ச ஊழியத்தை செய்யறதுக்கு கர்த்தர் என்ன அழைக்கல, புரியுதா. நம்மளால முடிஞ்ச ஊழியத்தை செய்வதற்கு கொண்டு கர்த்தர் நம்மளை அழைக்கல, அவர் சொல்றதை செய்யறதுக்கு தான் அழைச்சிருக்கிறாரே தவிர, என்னால முடிஞ்சதை செய்யறதுக்கு அதுக்கு டிசைட் பண்றதுக்கு நான் யாரு? ஆண்டவருடைய ஊழியத்திலே லிமிட் பண்றதுக்கு நான் யாரு? ஆண்டவருடைய ஊழியத்துக்கு என்னால் முடிஞ்சதை நான் செய்யறேன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? கிடையாது. அவர் சொல்வது எல்லாவற்றையும் கடைசி வரைக்கும் செய்து கொண்டிருப்பதுக்கு தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் அதற்காகத்தான் ஊழியக்காரனாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். நல்லா பாருங்க, ஆண்டவர் இந்த ஊழியக்காரன் அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே தன்னை எஜமானாகவும் ஊழியக்காரன் பேசுறார். அப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். அந்த வேலைக்காரன்ட்ட வந்து எஜமானன் சொல்றார், இந்த வேலையெல்லாம் செஞ்சிரு அப்படின்னு, என்னால் முடிஞ்சதான் நான் செய்வேன் அப்படின்னு சொன்ன ஒத்துக்குவானா? ஒருத்தர் சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கிறான். அப்போ அந்த வேலைக்காரனை பார்த்து, நீ இதெல்லாம் செய்யணும்ப்பா, வீடு ஃபுல்லாக சுத்தம் பண்ணு, சேர்லாம் தொடச்சிட்டு, டயர் ஜன்னல்லாம் தொடச்சு அப்படின்னா, என்னால் முடிச்சதான் நான் செய்வேன் அப்படின்னா அந்த வேலைக்காரனை வச்சுக்கோனா அடுத்த நாள் தட்டி விட்டுருவான், போ போ நீ வேலையை பாருப்பா அப்படின்ட்டுருவான். என்னால் முடிஞ்சதை செய்வேன் என்று சொல்லி ஒரு உலகத்திலே ஒரு எஜமான இடத்துல ஒரு வேலைக்காரன் சொல்ல முடியாது. சொன்னால் அடுத்த நாள் அவன் சீட்டு கழிச்சிடுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது தேவ ராஜ்யத்துக்குரிய காரியத்தில் என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன்னு எப்படி நம்மளால் சொல்ல முடியும்னு கேட்குறேன். இன்னைக்கு நிறைய பேர் இதை சொல்லி இந்த வார்த்தை சேம் டைம் நான் சொல்ற அதே வார்த்தையை சொல்லுவாங்க. என்னால முடிஞ்ச ஊழியத்தை நான் செய்யறேன் பிரதர்ன்னுவாங்க. இந்த வார்த்தை அப்படியே இப்படி அப்பட்டமா இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. இது ரொம்பவே தப்பான காரியம். என்னால முடிஞ்சதை செய்யறேன்னு சொல்றது முழுக்க முழுக்க தவறான விஷயம். எஜமானுக்குரிய காரியத்திலே ஒரு வேலைக்காரன் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. உலகத்திலே சொல்ல முடியாது, பரம எஜமான இடத்துல சொல்லவே கூடாது. என் எஜமான் என்னிடத்தில் எதையெல்லாம் எதிர்பார்க்கிறாரோ அதை எல்லாவற்றையும் நான் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் என் எஜமான் என்கிட்ட எதிர்பார்க்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? நம்முடைய எஜமான் என்ன எதிர்பார்க்கிறார், அவர் சொல்றதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப வந்து நம்முடைய எஜமான் பார்த்தீங்கன்னா கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை அநேகத்தின் மேல் அதிகாரியாக்குகிறவர் நம்முடைய எஜமான் இல்லையா? கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தின் மேல் அதிகாரியாக்குகிறார். அப்ப கொஞ்சத்துல நம்ம செய்யும் போது அவன் நல்லா செஞ்சான் சொல்லி ரைட் நீ கொஞ்சம் நல்லா செஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்ல மாட்டார். அவன் சரியா செய்யறான்னு பார்த்தார்னா அவனுக்கு கர்த்தர் நெக்ஸ்ட் ஒன்னு கொடுத்துருவார், அடுத்த ஒண்ணு கொடுப்பார். அதுல அவன் கரெக்டா செய்யறான்னா அவனுக்கு அடுத்தது ஒண்ணு கொடுப்பார். ஒண்ணுமே செய்யாதவன் வந்து இருக்கிறதையும் பிடுங்கிடுவார். இல்லாதவன் எவனும் அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா நம்ம எஜமானுடைய மைண்ட் இதுதான், கொடுப்பாரு, அதுல நம்ம உண்மையாய் மனதார மனப்பூர்வமா நல்லா செய்யணும், உண்மையா செய்யணும், பர்ஃபெக்டா செய்யணும், நல்ல ரிசல்ட் ஓரியண்டடா செய்யணும் அப்படின்னு எஃபர்ட் போட்டு ஒருத்தர் செய்யறான்னா அந்த உண்மையையும் அந்த உத்தமத்தையும் ஆண்டவர் பார்க்கிறாரு. அவனை கண்டிப்பா அவனுக்கு ப்ரொமோட் பண்ணுவார். அதை விட இன்னும் மேலான ஒரு பொறுப்பை அவன் கையில கொடுப்பார். அதை அவன் திறம்பட செய்யறான்னா அதோடு நிறுத்த மாட்டார். அதுக்கு மேல அவனுக்கு அடுத்த ஒரு முக்கியமான பொறுப்பை அவன் கையில கொடுப்பார். கொடுத்துக்கிட்டே இருப்பார், நிறுத்த மாட்டார். அவன் சோம்பேறியா இருந்து போதும்னு சொல்லவே கூடாது. போதும் ஆண்டவர், இதுக்கு மேல என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடாது. என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி நிபந்தனையும் போடக்கூடாது. போதும் ஆண்டவர், இதுக்கு மேல என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லவும் கூடாது. எஜமானன் எவ்வளவு பொறுப்புகளை நம்ம மேல வைக்கிறாரோ, எத்தனை பொறுப்புகளை நம்ம தலையில வச்சாலும் அதை எடுத்துக்கொண்டு நாம் செயல்பட வேண்டும். இதுதான் நம்முடைய எஜமானுடைய காரியம். வளரணும், வளரணும். இதுல வந்து ரெண்டு வளர்ச்சி சொல்றாரு, பரிசுத்தத்திலும் நீதியிலும். இதுல வந்து பரிசுத்தம் என்பது நம்முடைய வாழ்க்கையை குறித்தது, லைஃப். நீதி என்பது நம்முடைய வெளியரங்கமான ஆண்டவருக்கும் மற்றும் சமுதாயத்தில் நாம் செய்கிற கிரியைகளை குறித்தது, ஆண்டவருடைய கிரியைகள். பரிசுத்தம்ன்றது நம்முடைய வாழ்க்கை, பர்சனல் லைஃப். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம தரத்திலும் வளர வேண்டும். ஆண்டவருக்கு செய்கின்ற ஊழியத்திலும் நாம் வளர வேண்டும். ரெண்டுலையுமே வளரணும். நம்முடைய ஸ்டாண்டர்டும் உயரணும். நம்ம செய்யற ஆண்டவருக்கு செய்கிற காரியங்களும் வளரணும். எப்பவுமே ஆண்டவர் வந்து பிரிக்கவே மாட்டார். நம்ம லைஃபையும் ஊழியத்தையும் ஆண்டவர் பிரிக்கவே மாட்டார். எப்பவுமே ஒன்னாதான் கொண்டு போவார். நீ பலப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்துனவர் பேதுருட்ட பார்த்து இல்லையா? நீ பலப்படாது லைஃப், உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து, இது கிரியை. மற்றவனுக்கு நீ செய்யறது, நீ ஆயத்தப்படு இல்ல நம்ம எழுதியிருக்கிறோம், நீ ஆயத்தப்படு, இது லைஃப். உன்னோடு கூட ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, இது கிரியை. புரியல? இதான் ரெண்டையும் கத்த பிரிக்கவே மாட்டார். ரெண்டையும் ஒன்னாவே கடத்தர் கொண்டு போவார். அதனாலதான் பரிசுத்தையும் நீதியையும் கர்த்தர் ரெண்டையுமே பேரல கொண்டு வர. பரிசுத்தம் என்பது வாழ்க்கை, நீதி என்பது நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் நாம் வெளிப்படுத்துகிற கிரியைகள். அது நம்முடைய கிரியைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். இதை வந்து எப்படி பார்த்தீங்கன்னாக்க, நம்ம செய்கிற இரக்கங்களா இருக்கலாம், மற்றவர்களுக்கு செய்கிற உதவியா இருக்கலாம், ஆண்டவருக்கு செய்கிற ஊழியமா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். கிரியைகள் இது தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய கிரியைகள். இதிலும் நாம் வளர்ந்து கொண்டே இருக்கணும். ரெண்டு காரியத்திலுமே நாம் வளர்ந்து கொண்டே இருப்பதுதான் ஆண்டவருடைய சித்தம். அப்படி இதை நம்ம புரிந்து கொள்ளணும். இதைத்தான் பிசாசு என்னைக்குமே அப்போஸ் பண்ணுவான். என்னைக்குமே பிசாசுடைய வார்த்தைகள் நீங்க எங்க எடுத்துக்கிட்டாலும், அல்லது பார்வனுடைய வார்த்தை தான் பிசாசின வார்த்தைன்னு சொல்றேன், இந்த யாத்திராகமத்தின் புஸ்தகத்துல மட்டுமல்ல, எந்த இடத்திலே பிசாசு எதை பேசுகிறதாக நீங்கள் பார்த்தாலும் அது எல்லாமே ஆண்டவருக்கு முழுக்க முழுக்க முரண்பாடாக எதிர்மறையாகத்தான் இருக்குமே தவிர ஆண்டவரோடு அவனுடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒத்து போகாது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அதிக தூரம் போக வேண்டாம் என்பது பிசாசுடைய திட்டம். அப்படின்னா ஆண்டவருடைய திட்டம் என்ன? அதிக தூரம் நாம் போக வேண்டும். என் ஆண்டவருக்காக நான் பரிசுத்தத்தில் அதிக தூரம் போக வேண்டும். என் ஆண்டவருக்காக நீதியிலும் நான் அதிக தூரம் போக வேண்டும். நான் ஒரே நிலையில் இருக்க மாட்டேன். என் வாழ்க்கை வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். ஆண்டவர் என்னைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஸ்டாண்டர்ட் எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா இப்படித்தான் கர்த்தர் நமக்கு வைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் வளர வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறதே தவிர எந்த விதத்திலும் ஒரே நிலையில் இருப்பது ஆண்டவருடைய சித்தம் கிடையாது. நம்ம வந்து உலக பிரகாரமான காரியத்தை நம்ம வந்து பிளஸ்ஸிங் அதிகரிக்கணும்னு நினைக்கிறோம், சம்பளம் உயரணும், வருமானம் அதிகரிக்கணும், இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நம்முடைய தரம், வாழ்க்கை தரம், பரிசுத்தம். ரெண்டாவது, நாம் கர்த்தருக்கு செய்கிற காரியம் ரெண்டுலையுமே வளரணும். இப்ப நம்முடைய லைஃப் ஸ்டாண்டர்டை குறித்து ஆண்டவர் சொல்ற இன்னும் சில வசனங்களை உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 4:18 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4:18
நீதிமான்களுடைய பாதை,
நீதிமான்களுடைய பாதை
நடுப்பகல் வரைக்கும்,
நடுப்பகல் வரைக்கும்
அதிகமதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும்,
பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். ஒரு நீதிமானுடைய பாதையை கர்த்தர் பிக்ஸ் பண்றாரு. ரட்சிக்கப்பட்டுட்டு அவனுடைய வாழ்க்கையின் பாதையை ஆண்டவர் வந்து எப்படி வைக்கிறார் பாருங்க, அவனுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். இது ஆண்டவர் பிக்ஸ் பண்றது. அப்படின்னா ரொம்ப இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். இது என்ன, ரொம்ப தெளிவா ஆண்டவர் சொல்றார், நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம். வெறும் சூரிய பிரகாசம் போட்டிருந்தா அது ஏற முகம் இருக்கும், இறங்க முகம் இருக்கும். ஆனா நடுப்பகல் வரைக்கும்னு கருத்து நிறுத்துறாரு. அப்படின்னா நடுப்பகல் வரைக்கும் சூரியன் எப்படி உச்சத்திற்கு பிரகாசம் அதிகரித்துக் கொண்டே போகிறதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையின் ஆவிக்குரிய பிரகாசமும் அதிகரித்துக் கொண்டே தான் போகும், நடுப்பகல் வரைக்கும் தான். அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்லுது, அப்படின்னா நடுப்பகல் வரைக்கும் சூரியனுக்கு ஏறு முகம், சூரியனுக்கு இறங்கும் முகம் கிடையாது. நடுப்பகலுக்கு பிறகுதான் அதுக்கு இறங்கும் முகம். தேவ பிள்ளைக்கு ஏறு முகம் மட்டும்தான். தேவன் படைத்த சூரியனுக்கு ஏறு முகமும் இருக்கிறது, இறங்கு முகமும் இருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு ஏறு முகம் மட்டும்தான் இருக்குது, இறங்கு முகமே கிடையாது. புரியுது, அவளுக்கு இறங்கு முகமே கிடையாது. இன்னைக்கு வந்து நினைக்கிறோம் ஊழியத்துல வந்து சில ஒரு காலத்துல நல்லா, நானே நிறைய பேர் சொல்றது கேட்டுக்கிறேன், ஒரு காலத்துல நல்லா பிரகாசிச்சாரு, இப்ப அப்படியே இதாயிட்டாரு அப்படின்னு வாங்க, வயசாயிடுச்சு. கிடையவே கிடையாது, அதை வந்து அக்செப்டே பண்ண மாட்டேன் அந்த காரியத்தை. முந்தியெல்லாம் நல்ல பலன் இருக்கும்போது நல்லா உற்சாகமா நல்லா ஊழியம் செஞ்சார், இப்ப வந்து அப்படியே தளர்ந்துட்டாரு, டல் ஆயிட்டாரு, இப்ப வந்து இதோ ஓரளவுக்கு செய்யறாரு அப்படின்னு வாங்க. அதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் வந்து ஒரு நீதிமானின் பாதையை ஏறு முகமாகத்தான் வச்சிருக்கிறாரே தவிர இறங்கு முகமே கிடையாது. வல்லமையும் கிருபையும் அபிஷேகமும் காரியங்களும் வளர்ந்து கொண்டேதான் போகுமே தவிர அது இறங்கவே இறங்காது, இறங்கக்கூடாது. அப்படி இறங்குறதுன்றது வந்து ஆண்டவருடைய சித்தம் கிடையாது. ஏன்னா ஆண்டவர் வந்து இறங்குறத பத்தி பேசல. நீதிமானுடைய பாதை வந்து நடுப்பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போலதான் இருக்கணுமே தவிர எனக்கு வயசாயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு இப்ப முந்தி மாதிரி என்னால ஊழியம் செய்ய முடியல, கிடையவே கிடையாது. அது ஏறிக்கொண்டுதான் போகும், இறங்கக்கூடாது. சரீரத்தில் சில பலவீனங்கள் வரலாம், ஆனால் அபிஷேகத்தில் குறைவு வரக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? மாம்சம் பலவீனம் உள்ளது, என் ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், இதை நம்ம மறுக்க கூடாது. மாம்சம் பலவீனம் உள்ளதுன்னு ஆண்டவரே சொல்லியிருக்கார். அப்போ மாம்சத்துல பலவீனம் வரும், வேதமே அது ஒத்துக்குது. அப்போ மாம்சத்துல பலவீனம் வரும், முந்தி மாதிரி என்னால வந்து வேகமா நடக்க முடியல, முந்தி மாதிரி என்னால இது செய்ய முடியல, அது செய்ய முடியல, படிக்கட்டு ஏற முடியல, அது மாதிரி பல சில காரியங்களை நம்ம சொல்லலாம், சில சரீர பலவீனங்கள், அது வந்து ஒத்துக்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் இதனால என்னுடைய அபிஷேகம் கெட்டு போச்சுன்னு ஒருபோது சொல்லக்கூடாது. ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சத்திற்கு பலவீனம் வரும், மாம்சத்திற்கு தளர்வு வரும், ஆனால் அபிஷேகத்திற்கு பலவீனமோ தளர்வோ கிடையாது. அது பெருகிக் கொண்டேதான் இருக்க வேண்டும். ஆவியின் பலன் எத்தனை வருஷமானாலும் அது பெருகிக் கொண்டேதான் இருக்குமே தவிர அது தளர்ந்து போகவே போகாது. அதுதான் உண்மை. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். இது வந்து சிலர் வந்து நமக்கு தப்பா சொல்லிடுறாங்க, நம்மளும் ஆமாமான்னு ஒத்துக்கிறோம், வயசாகி போச்சு அதனால தான் அவரோட ஊழியத்தில் இன்னைக்கு அப்படி ஆயிட்டாரு, டல் ஆயிட்டாரு. கிடையவே கிடையாது. வயசாச்சுனால ஒருத்தர் ஊழியத்தில் டல் ஆயிட்டாருன்னு வரக்கூடாது. புரியுதுங்களா? டல் ஆயிடுச்சுன்னு வரக்கூடாது. ஏன்னா ஆவி உற்சாகம் உள்ளது, ஆவிக்கு தளர்வு கிடையாது, ஆவிக்கு வயசாயிடுச்சுன்னு கிடையாது, ஆவிக்குரிய காரியத்திற்கு பலவீனது கிடையாது, சரீரத்துக்கு மட்டும்தான் பலவீனம். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய நிலை தரம் நாளுக்கு நாள் வளர வேண்டும், பெருக வேண்டும், உயர்ந்து கொண்டே தான் போகணுமே தவிர ஒரே நிலையில் நிற்கவும் கூடாது, இறங்கவும் கூடாது. இதுதான் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறது. சில நல்ல பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி வரை கூட இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் முல்லர், எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு அற்புதமான தேவனுடைய மனுஷன். அவருடைய வாழ்க்கையில் வந்து அவர் 98 வயசு வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார். 98 வயசு வரைக்கும் அவர் ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னத்தை சுமந்து கொண்டிருந்த ஒரு தெய்வ மனுஷன். அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவரை நீண்ட காலம் கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷம் அவரை ஊழியத்தில் அவர் யூஸ் பண்ணியிருக்கிறார். அந்த நீண்ட காலம் அவர் அதிக பிரயாணம் பண்ணியிருக்கிறார், அதிகமாய் அவர் பிரசங்கித்திருக்கிறார், 10,000 பிள்ளைகளை வைத்து அநாதை ஆசிரமத்தை நடத்தியிருக்கிறார், ஏராளமான ஆயிரக்கணக்கான வேதாகமங்களை ஜனங்களுக்கு விநியோகித்திருக்கிறார், இப்படி எக்கச்சக்கமான காரியங்களை ஊழியத்தில் செய்திருக்கிறார். அவர் வந்து அவருடைய வாழ்க்கையில வந்து எப்பவுமே ஜெபிக்கிறதும் ஆண்டவரை தேடுகிறதும் அவர் ரொம்ப தெளிவா இருந்திருக்கிறார். அவருடைய சிஸ்டமேட்டிக் லைஃப் வந்து எல்லாருமே நம்ம கத்துக்கொள்ள வேண்டிய சிஸ்டமேட்டிக் லைஃப், ஒரு ஒழுங்குமுறை அவருக்கு இருந்துச்சு. இன்னைக்கு வந்து இன்னைக்கு சில ஊழியத்தை நம்ம இருக்கிறோம், ஜெபிக்கிறோம், விசுவாசிகளா இருக்கிறோம், நம்ம இன்னைக்கு நல்லா ஜெபிச்சேன், நேற்று நாள் ஜெபிக்க முடியல அப்படிங்கிறோம், இன்னைக்கு ஜெபிச்சோம், நாளைக்கு பார்த்தா எனக்கு முடியல, இன்னைக்கு ஜபிக்க முடியல, நேற்று நல்லா ஜபிக்க முடிச்சது, இன்னைக்கு என்னால் ஜபிக்க முடியல அப்படிங்கிறோம். இப்படி ஒரு நாள் ஜபம் வளர்கிறது, ஒரு நாள் ஜபம் குறைகிறது, ஏற்றம் இறக்கம் இருக்கிறது. ஆனால் ஜார்ஜ் முல்லருடைய லைஃப்ல வந்து இந்த ஏற்றம் இறக்கமே கிடையாதுங்கிறாங்க. ஏன் ஏற்றம் இறக்கம் கிடையாதுன்னா அவர் வந்து சில ஒழுங்கு முறைகளை வச்சிருந்தார். இன்னைக்கு நம்ம வந்து சில காரியங்களை வந்து ஒழுங்கினமா செய்யறோம். என்ன ஒழுங்கினமானா எல்லாருமே செய்யறோம். என்னன்னா ஒரு நாளைக்கு நல்லா ஃப்ரீயா வச்சுட்டு நல்லா ஜபிக்கிறோம், அடுத்த நாள் ஃபுல்லா பிஸியை வச்சுட்டு ஜபிக்கிறதே கிடையாது. இப்படி நம்ம பண்ணிடுறோம். இதுதான் நம்ம செய்யற பெரிய தவறு, ஒழுங்கினமான தவறு காரியம். ஆனா ஜார்ஜ் முல்லர் தன்னுடைய லைஃப்ல வந்து சில சிஸ்டமேட்டிக் விஷயம் வச்சிருந்தார். எப்படின்னா ஒவ்வொரு 4 மணி நேரத்திற்கு அடுத்து வருகிற 1 மணி நேரம் ஜெப நேரமா வச்சிருந்தாராம். எவ்ரி 4th hour பிறகு வர 5th hour, 4 மணி நேரம் முடிச்சு 5th hour வந்து ஜெபத்துல வச்சிருந்தார். இப்ப காலையில் 6 மணிக்கு அவர் எழுந்திருக்கிறாருன்னா 7, 8, 9, 10 மணி வரைக்கும் அவர் வேலை செய்வார். 10-11 ப்ரேயர் டைம் அவருக்கு, 11 பிறகு 12-1-2-3 அது வரைக்கும் வேலை செய்வார், 3-4 ப்ரேயர் டைம். ஒரு 4 மணி நேரம் முடிஞ்ச அடுத்த 1 மணி நேரம் ஜபத்துக்கு வச்சாராம். இப்படி வச்சிருக்கிறதுனால அவர் தூங்குறது கூட படுத்து 4 மணி நேரத்தில் எழுந்துச்சு வரலாம். டயர்டப்படுத்தால் 4 மணி நேரத்தில் எழுந்துருச்சு அடுத்த 1 மணி நேரம் ஜபம் பண்ணிட்டு டயர்டா இருந்தா அதுக்கு பிறகு தூங்கிக்குவார். ஆனால் 4 மணி நேரத்துக்கு அவர் வேலை செய்கிறாரோ இல்லையோ, ஆனால் 4 மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் ஜெபத்தில் கரெக்டாக இருந்திருக்கு. ரொம்ப அற்புதமான சிஸ்டமேட்டிக் லைஃப் இது. அப்போ அவருக்கு வந்து ஜெப குறைவுன்றது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த ஒழுங்குமுறையை ஃபாலோ பண்ணியிருக்காரு. அப்போ 4 மணி நேரம் தூங்குறதுக்கு கூட ஒரு ஸ்ட்ரெச், 4 மணி நேரம் தூங்கி அடுத்த 1 மணி நேரம் ஜெபம். அப்போ அதில் ஜெபம் குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. டயர்டாக இருந்தால் அடுத்த 4 மணி நேரத்தில் 2 மணி நேரம் கூட தூங்கிக்கலாம், அல்லது வேற வேலையெல்லாம் செஞ்சுட்டு போகலாம். இப்படி அவருடைய வாழ்க்கையில மெயின்டைன் பண்ணியிருக்கிறார். இது ஒரு காரியம், அற்புதமான விஷயம். ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா அவர் ஜெபிக்கிறதுல வந்து ஒரு ஒழுங்குமுறை வச்சிருந்தார். இதெல்லாம் அவருடைய அபிஷேக. இது நான் எது நான் வேற ஒன்று சொல்ல வரேன். இதை வச்சு இதெல்லாம் அடிப்படை விஷயம். அவரோட லைஃப்ல நான் வேற ஒன்று சொல்ல வரேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெபத்திற்கு வேதத்தோடு கூட ஒரு கையேடு, ஒரு டைரி ஒன்று வச்சிருந்து அதில் இடது பக்கத்திலே தனக்கு யாரெல்லாம் ஜெப குறிப்பு கொடுக்கிறார்களோ அதையெல்லாம் டேட் போட்டு எழுதி வைக்கிறார். வலதுபுறத்திலே அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கும் பொழுது அந்த பதில்களை எல்லாம் அந்த வலதுபுறத்தில் எழுதி அதை டேட் போட்டு இந்த ஜெபத்திற்கு இந்த குறிப்புக்கு இந்த பதில் ஆண்டவர் கொடுத்தார் என்று டேட் போட்டு இந்த ஜெபத்துக்கு இன்னைக்கு பதில் வந்தது என்று அதை ரைட் ஹேண்ட் சைடில் ஃபில் பண்ணிட்டே வந்திருக்கிறார். இடது பக்கத்தில் குறிப்பு, வலது பக்கத்தில் அதற்குரிய பதில், ஆண்டவர் கொடுத்த பதில் ஃபில் பண்ணியிருக்கிறார். இப்படி செஞ்சிருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவருடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 75 வயசு இருக்கும்போது இரண்டு பேரை குறித்து அவருக்கு ஜெபிக்க கொடுத்தாங்களாம். அதுதான் பாருங்க, வயசானாலும் கூட அந்த மகிமை குறையாததுக்கு தான் இப்போ நான் சொல்ல வரேன். கிட்டத்தட்ட 75 வயசாக இருக்கும் பொழுது அவர்கிட்ட ஓ ரெண்டு பேரை குறித்து ஜப குறிப்பு கொடுத்தாங்க. ரெண்டு பேரும் குடிகாரர்கள், துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்கள். இவங்க ரெண்டு பேரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜப குறிப்பு கொடுத்தாங்க. அதை டேட் போட்டு எழுதி கொண்டார். ரெண்டு பேருடைய பெயரை அவங்களுக்காக ஜபிக்கிறார். கிட்டத்தட்ட 75 வயசுக்கு பிறகு அந்த ஜபம் ஆரம்பிக்குது. ஜபிக்கிறார். ஒரு வருஷம், ரெண்டு வருஷம், 5 வருஷம், 7 வருஷம், 10 வருஷம் அவங்கள பற்றி விசாரிக்கிறார். தெரிஞ்சவங்கள்ட்ட அந்த ஜப குறிப்பு கொடுத்தவங்கள்ட்ட விசாரிக்கிறார், அவர் மாறிட்டாங்களா, ரட்சிக்கப்பட்டுட்டாங்களா, இல்லை, 10 வருஷம், 12 வருஷம், 13 வருஷம், 15 வருஷம் ரட்சிக்கப்பட்டுட்டாங்களா, இல்லை, 20 வருஷம், 22 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ சார்ஜ் பண்ணருக்கு 98 வயசு, மரணப்படுக்கையில் இருக்கிறார். சரீரம் பலவீனமாயிடுச்சு, மிகவும் பலவீனமாயி 98 வயசு. அந்த 98 வயசுல சரீரம் தளர்ந்து படுக்கையில் இருக்கிறார். ஆனால் அந்த 98 வயசுலையும் அவருடைய ஜபாவி மட்டும் குறையவே இல்லை. அந்த 98 இயர்ஸ்லையும் அவருடைய ஜபாவி மட்டும் குறையல, ஆவி உற்சாகம் உள்ளது. நீதிமானின் பாதை என்னைக்கு மேலே தான் போகும். 98 வயசுலையும் ஆவிக்குரிய தரம் மட்டும் அவருக்கு குறையல. படுக்கையிலே அந்த டைரியை வச்சுட்டு அடிக்கடி பார்த்து பார்த்து கண்ணீர் வடிப்பானாம். எடுத்தெடுத்து இன்னும் என்னென்ன குறிப்புக்கு பதில் வரல அதெல்லாம் பார்த்து பார்த்து அப்படியே படுக்கையில் படுத்துட்டே ஜபம் பண்ணுவாராம். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு குறிப்புகளுக்கும் எல்லாம் பதில் வந்துருச்சு. இந்த ரெண்டு பேருடைய ரட்சிப்பு மட்டும் இன்னும் பெண்டிங்லேயே நிற்கிது. அப்போ அவங்கள பார்த்து சொன்னாரா, நான் மரணம் அடைகிற காலம் வந்துருச்சு, நான் ஆண்டவருடைய ராஜ்யம் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, நான் சீக்கிரம் போயிடுவேன். இவங்க ரெண்டு பேரும் மனம் திரும்பலையே, இவங்களுடைய பதில் இவங்களுடைய மனம் திரும்பாமலே நான் மறித்திடணும் அப்படின்னு அவருக்கு ஒரு வேதனை. அப்போ அதன் பிறகு சொல்லி அனுப்புனாராம், அவங்கள நான் பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு. உடனே இவங்க ரெண்டு பேரும் இந்த ஜப குறிப்பு கொடுத்த போய் கூட்டு வர்றதுக்கு போயிருக்கிறான். போய் ஒருத்தனை பிடிச்சி சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி ஜார்ஜ் புடர் உனக்காக 22 வருஷம் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறார். உன்னுடைய ரட்சிப்புக்காக அந்த மனுஷன் 22 வருஷம் ஜபிக்கிறார். உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறார். அவர் மரண தருவாயிலே பலவீனமாய் படுக்கையில் இருக்கிறார், உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறார். உடனே அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் ரெஸ்பாண்ட் பண்ணி சரி வரேன்ட்டு வந்தான். வந்தவன் அவருடைய படுக்கை கிட்ட வந்து நின்னான். அந்த படுக்கை கிட்டேயே ஒரு தெய்வ பிரசன்னம், அவர் ஜெபிச்சுட்டே இருக்கிறாரு. 22 வருஷம் அவனுக்காக ஜெபிச்சிருக்கிறார். அந்த படுக்கையிலே அவருடைய ஆவி உற்சாகமாக தான் இருக்குது. அவன் வந்து அவருடைய முகத்தை பார்க்கறான். பார்த்த உடனே அந்த முகத்தில் இருந்த அந்த தெய்வ பிரசன்னம், அந்த ஜெப ஆவி இவனை தாக்கியது. ஒண்ணுமே அவர் பேசலை. அவனை பார்க்கிறார். பார்த்த உடனே அவன் கதறி அழுதான், ஐயோ நான் ஒரு பாவி, நான் பாவி, இந்த பரிசுத்தமானுக்கு முன்னால நிக்க தகுதியற்ற ஒரு பாவி நான் என்று சொல்லி அழுதான். அழுது அந்த இடத்துல அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான். அந்த படுக்கை கிட்ட வந்து நின்று ரட்சிக்கப்பட்டான் ஒருத்தர். இன்னொருத்த அது பார்க்கும்போது அவருடைய முகத்துல ஒரு சந்தோஷம், இவன் அழுது ஒப்பு கொடுத்துட்டான். அடுத்த சில நிமிஷங்களில் சார்ஜ் முள்ளர் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்தார். அவருடைய அடக்க ஆராதனை அடுத்த நாள் வைக்கிறாங்க. ஏராளமான ஜனங்க வராங்க. அப்போ அந்த இன்னொருத்தனுக்கு சொல்றாங்க, உன்னை பார்க்கணும்னு அவர் நினைச்சாரு, ஆனா நீ வந்து பார்க்கவே இல்லை. அவர் கர்த்தருடைய ராஜ்யம் போயிட்டார். இன்னைக்கு அடக்காராதனை இருக்குது, வந்துப்பார். சரி, அப்பயாவது வந்து அவருடைய முகத்தை நிப்பார். அப்ப வந்து அடக்காராதனைக்கு அந்த நேரத்தில் வந்து நின்னான். அங்கே ஜார்ஜ் முள்ளரை குறித்து பிரசங்கிக்கிறாங்க, அவருடைய நீதியை குறித்து, அவருடைய வாழ்க்கை குறித்து பிரசங்கிக்கிறாங்க, சாட்சி சொல்றாங்க. அந்த இடத்துல வந்து அதை பார்க்கறான். அவரை குறித்து சொல்ல அந்த சாட்சியும் இருதயத்தை உடைக்குது. அந்த அடக்கம் பண்ணுகிற அந்த நேரத்தில், சரீரம் அடக்கம் பண்ணுகிற அந்த இடத்துல, கல்லறை தோட்டத்தில் வச்சு அவனும் தன் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். அவனுடைய ஆத்ம ரட்சி வந்துச்சு. காரணம் என்னன்னா, நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கிறது. அது பலனடைந்து கொண்டே இருக்கிறது, பிரகாசத்தில் கூடிக்கொண்டே இருக்கிறது. அது ஒருபோதும் ஒரே நிலையில் நிற்பதும் இல்லை, இறங்குவதும் இல்லை. இதை நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சீரியஸ் எடுத்துங்க. நான் வளர்றேன்னா ஒவ்வொருத்தர் நீங்க யோசிச்சுப்பாங்க, என் ஸ்டாண்டர்டு வளருதா, என்னுடைய ஆவிக்குரிய தரம் வளருகிறதா, ஒரே நிலைமையிலே நான் தேங்கியே கிடக்கிறேனா, அல்லது நான் வளர்றேனா, என்னுடைய ஆவிக்குரிய சுபாவங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், என்னுடைய ஜப வாழ்க்கை, ஆவிக்குரிய முதிர்ச்சி எனக்குள் அதிகரிக்கிறதா, எனக்குள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் இன்னும் பக்குவம் அடைஞ்சிருக்கிறனா, இன்னும் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை நேசிக்கிற விதத்துல நான் இன்னும் அதிகமா இருக்கிறனா, அது ஒரே நிலையில் இருக்குதா அல்லது குறையுதா, இதை நம்ம பார்க்கணும். குறைஞ்சிடக்கூடாது, ஒரே நிலைமையிலையும் நிற்கக்கூடாது, வளர்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். ஏன்னா இதுதான் ஆண்டவர் நமக்கு நியமித்தது, வளர்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். வளரணுமே தவிர ஆண்டவர் ஒருபோதும் ஒரே நிலைமையில் இருக்கிறத விரும்புறது கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு வசனத்தை நீங்க பாருங்க, அதுதான் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக, உங்களுடைய ஸ்டாண்டர்ட் அதிகமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அப்படின்னா உன்னுடைய கிரியைகள், ஆண்டவருக்கு செய்கிற ஊழியங்கள், ஆண்டவருக்காக பிரயாசப்படுகிறது இன்னும் அதிகரிக்கட்டும், குறையக்கூடாது, இன்னும் ஜாஸ்தி ஓடு, இன்னும் அதிகமாக பிரயாசப்படு, இன்னும் ஆண்டவருக்காக இதை ஆகியிலும் செய். இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்றது. எது வரைக்கும்? கர்த்தருடைய வருகை வரைக்கும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அப்ப வரும்போது நீ பரிசுத்தத்திலும் நீதியிலும் வளர்ந்துகிட்டே இருந்தீனாதான் உன்னுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை நான் கொடுக்க முடியுங்கிறது. அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது, அப்பதான் கொண்டு வர்றாரு. அப்ப பரிசுத்தத்தில் நீதி வளர்ந்துகிட்டே இருந்தோம்னா அங்க அவர் வந்து நம்ம வளர்ந்துருக்கிற லெவலுக்கு நமக்கு கர்த்தர் வெகுமதி கொடுக்கிறார், மேன்மையை கொடுக்கிறார், அதற்குரிய பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார், அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் அதை கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையிலே தேவன் நியமித்தது அதுதான், நீதிமானுடைய பாதை மேலதான் இருக்கு. இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு வேதத்துல காட்டுறேன் பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு தூரம் இந்த வளருகிற விஷயத்தை குறித்து ஆண்டவர் இதுல சொல்றார், இதை குறித்து ஆண்டவர் நம்ம வேற சிந்தனையா இருந்தால் கர்த்தர் கன்வின்ஸ் ஆகவே மாட்டார். அதுதான் முக்கியம். எடுத்துக்கொள்வோம், ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 19வது வசனம், 19ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர் சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணினான்
போதும். இங்கே எலியாவுடைய உயிருக்கு ஆபத்து விளைகிறது. 450 பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டான். இந்த செய்தி யெசபேலுக்கு தெரிந்தவுடனே தன்னுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாவற்றையும் எலியா கொன்று போட்டான் என்கிறதுனால நாளைக்கு அவன் தலை அவன் மேல் இருக்கிறது இல்லைன்னு சவால் விட்டான். இந்த காரியம் எலியாவுக்கு தெரிஞ்ச உடனே பயந்துட்டான். இதுவரைக்கும் அவன் வானத்திலிருந்து அக்னி இறக்கிறான், இவ்வளவு காரியத்தை செய்தவன், இந்த யெசபேல் இப்படி ஒரு கொடூரமாய் ஒரு சவால் விட்ட உடனே அவன் தேசத்தை விட்டு பயந்து ஓடுறான். ஓடி வனாந்தரத்துக்கு நேராக ஓடுறான். ஓடி ஒரு சூறை செடியின் கீழே போய் படுத்துக்கொண்டு நான் சாக வேண்டும் அப்படின்னு கோரினான். ஆண்டவரே என்னை எடுத்துருங்க, நான் சாகணும். ஆண்டவர் வந்து வாழ்றதுக்கு தான் வச்சாரு, ஊழியம் செய்யறதுக்கு தான் வச்சாரு, இல்ல சாகணும். இல்ல நிறைய பேர் இன்னைக்கு விசுவாசிகளும் கர்த்தருடைய பிள்ளைகளும் என்னை சீக்கிரம் கர்த்தர் எடுத்துக்கிறதுக்காக ஜபம் பண்ணுங்கன்னு இந்த ஜபம் இல்ல இதே மாதிரி ஜபம் பண்ண சொல்லி நம்மகிட்டே ஊழிகாரங்கிட்டே ஜபம் பண்ண கேட்பாங்க. இது என்ன மோசமான ஜபம்! அந்த சம்பந்தப்பட்ட நபர் செஞ்சாலே தப்பான ஜபம் இது. நான் சாக வேண்டும், இதுல ஒரு ஊழியக்கார வேற ஜபிக்கணும், கர்த்தரனை எடுத்துக்கிறதுக்காக ஜபம் பண்ணுங்க பாஸ்டர்னா. இல்ல எப்படி ஒரு மோசமான ஒரு ஜப குறிப்பெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறது ஜபிக்க சொல்லி, இல்ல கொடுக்குறாங்கல்ல, நான் சாகணும், நான் எடுத்துக்கணும் கர்த்தர், அது சாகணும்னு சொல்ல மாட்டேன், கர்த்தரனை எடுத்துக்கணும்னு ஜபம் பண்ணுவோம். இதெல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் தகாத விண்ணப்பங்கள். இப்படி யாராவது சொல்லி ஜெபிச்சு வச்சிடாதீங்க. ஆண்டவரே இவங்களை சாகடிச்சிருங்க ஆண்டவரே, அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, எடுத்துருங்க ஆண்டவரே, அப்படிலாம் ஜெபிக்க கூடாது. ஜப குறிப்பும் கொடுக்கக்கூடாது, ஜெபிக்கவும் கூடாது. யாராவது சொன்னாலும் ஜெபிச்சிடாதீங்க, உங்களுக்கும் ஜெபிச்சிடாதீங்க இல்லையா. அப்படிலாம் ஆண்டவர் சொல்லலை. இந்த மாதிரி தப்பான ஜப குறிப்பெல்லாம் யாரும் கொடுக்கக்கூடாது. அப்போ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா இப்படி நிறைய பேர் கொடுக்குறாங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது பிரச்சனைகளை கண்டு சாக வேண்டும்னு கோரக்கூடாது ஆண்டவர்கிட்ட. சாக வேண்டும் வேண்டிக்கிட்டான், நான் சாக வேண்டும் அப்படின்னு கர்த்தரை கேட்டானா. அப்போ இருந்து பிரச்சனைகளை கண்டு நம்ம வந்து சாக நினைக்கக்கூடாது. பிரச்சனைகளை தாண்டி ஜெயித்து நம்ம வாழ வேண்டும் என்பது தான் ஆண்டவர் வைத்திருக்கிற சாட்சியை தவிர, பிரச்சனைகளை கண்டு சாகணும், பிரச்சனைகளுக்கு தப்பிச்சு இந்த உலகத்தோட்டு ஓடணுங்கிறது ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற காரியமே கிடையாது. ஆண்டவர் நமக்கு வந்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. பிறக்கிறதுக்கு ஒரு காலத்தை ஃபிக்ஸ் பண்ணி பிறக்க வச்சார்னா, இறக்கிறதுக்கும் ஒரு காலத்தை ஃபிக்ஸ் பண்ணி அன்னைக்கு தான் நம்மளை இறக்க வைப்பார். அதுக்கு முன்னால் நமக்கு சாவு வராது, புரியுதா? அதுக்கு முன்னால் என்னதான் நடந்தாலும் நமக்கு மரணம் வராது. நீங்க நினைச்சாலும் ஆசைப்பட்டாலும் வராது, வரவே வராது. ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ண டைமுக்கு முன்னால வரவே வராது, அதுதான் தெரிஞ்சுக்கணும். அப்போ தேவ பிள்ளைகள் பிறக்கிறதற்கு ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணிருக்கும் போது, இறக்கிறதற்கும் அவர் ஃபிக்ஸ் பண்ண டைம்ல தான் நம்ம நிக்கணுமே தவிர, நம்ம போதும் என்று சொல்வதற்கு இடம் கிடையாது. இதுல வந்து ஆண்டவருடைய சித்தம்னு ஒண்ணு இருக்குது இல்ல, ஆண்டவருடைய சித்தம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்க பவுல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும், அவருடைய சொல்றது இது அப்படியே வச்சுட்டு அந்த வசனத்தை உங்களுக்கு காட்டுற பாருங்க. பவுல் ரொம்ப அழகா இந்த விஷயத்துல இருப்பார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் முதல் அதிகாரம் 20 வசனத்திலிருந்தே வாசிக்கலாம்.
நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன்,
கிறிஸ்து எனக்கு ஜீவன்,
சாவு எனக்கு ஆதாயம்,
சாவு எனக்கு ஆதாயம்.
ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே,
ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே
என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால்,
கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதனால்
நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன்,
நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன்.
ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாயிருக்கும்.
அது அதிக நன்மையாயிருக்கும்.
அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது,
அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது
உங்களுக்கு அதிக அவசியம்,
உங்களுக்கு அதிக அவசியம். பாருங்க, தேவ சித்தம் நம்ம லைஃப்ல இருக்குது. பவுலுக்கு கூட இந்த உலகத்தை விட்டு போயிடும் நான் மனசுல ஆசை இருந்துச்சு, ஆனால் என்ன சொல்றாரு, நான் சரீரத்தில் இருப்பது உங்களுக்கு மிகவும் அவசியம். அப்ப ஆண்டவர் நம்மளை வந்து இந்த உலகத்திலே நம்மை வைத்திருப்பது அவருக்கு அவசியமா இருக்குது. நம்ம மூலமா ஏதோ ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறாரு, நம்மை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை சிலரை ரட்சிக்கணும், சிலரை ஆசீர்வதிக்க நினைக்கும் போது அதை நம்ம எப்படி தட்டி கழிச்சுட்டு போறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்குது இல்லையா? அப்ப பவுலுக்கே இந்த உலகத்தை விட்டு போகணும்னு ஆசை இருந்தாலும் நான் சரீரத்திலே தரித்திருப்பது அதிக அவசியம், அதனால என் ஆசையின்படி நான் நடக்கணும்னு இல்லை, தேவ சித்தத்தின்படி தான் நடக்கணும். நான் இந்த உலகத்தில் இருந்தால் ஜனங்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா இருக்கும். அதுக்காக நான் எதையும் தெரிந்து கொள்வதில் எனக்கு தெரியல, ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுக்குறேன்ட்டார். அப்ப இதுல என்ன தெரியும்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம எந்த சூழ்நிலையிலும் மரணத்தை நாம் விரும்பி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, ஆண்டவர் வச்சிருக்கிறார். அது வரைக்கும் நாம் பூமியிலே ஆண்டவருக்காக பிரயாசப்பட வேண்டும். இப்ப எலியா சம்பவத்துக்கு வந்துருவோம், திருப்பி வந்துருவோம். இங்க பாத்தீங்கன்னா அவன் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவை என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல அப்படின்னு சொல்லி வேற ஜெபிக்கிறான். இப்படி சொன்னாவாச்சு கர்த்தர் கூப்பிட்டுக்கு வரான்னு பாக்குறான். என் பிதாக்களை பார்க்கிறேன் நல்லவன் இல்ல ஆண்டவர், நான் ரொம்ப மோசமான ஆண்டவரே, என்னை எடுத்துருங்கிறான். அப்ப சரி, இப்படி சொன்னாவாச்சும் ஆண்டவர் எடுத்துக்கிறான், எப்படி ஒரு நப்பாச பாருங்க அவனுக்கு. என் பிதாக்களை பார்க்கல நல்லவன் அல்ல, இப்படி ஜபிச்சாவாச்சும் கர்த்தர் எடுத்துக்கிறான்னு பாக்குறான். அது எப்படி எடுப்பார் ஆண்டவர் இல்லையா? இந்த மோசமானவன் சொன்னா கர்த்தர் வந்து அந்த மோசமான சரியானவனை மாத்துவாரே தவிர, நீ மோசமானவன் மேல வந்து சொல்ல மாட்டார். அப்ப இவன் இப்படி எல்லாம் டெக்னிக்கா ஜபிச்சு பாக்குறான், என் பிதாக்களை பார்க்கிற நல்லவன் அல்ல, இப்படி ஜபிச்சாவாதான் சீக்கிரம் சாவு வந்துருமான்னு பாக்குறான். ஆனா ஆண்டவர் வந்து அவனை இப்படி ஜெபிச்சதுனால என்னமோ தெரியல, இன்னைக்கு வரைக்கும் அவன் சாகாம இருக்கிறான். சாகணும்னு ஜெபிச்சதுனால எலியா இன்னைக்கு வரைக்கும் சாகல, இப்போ வரைக்கும் உயிரோடு இருக்கிறான், அவனுக்கு சாவே வரல. இப்படி ஜெபிச்சா கர்த்தர் என்னைக்குமே ரிவர்ஸ் பண்ணிடுவார். என்னை எடுத்துக்கொள்ளணும்னு ஜெபிச்சீங்க, இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவார், இன்னும் 20 வருஷத்தை கூட்டிட்டு வர ஆண்டவர். ஜாக்கிரதையா இருக்கணும், எடுத்துக்கொள்ளணும்னு கேட்டாங்கன்னா உங்களை எக்ஸ்டெண்ட் ஆகிடும், வயசு கூடிடும். இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ண என்ன சொல்ற நீ, இன்னும் 20 வருஷம் எக்ஸ்ட்ரா போடுன்றவர். அப்போ எலியாவுடைய வாழ்க்கையை பாருங்க, அவன் சாகணும்னு ஜெபிச்ச ஒரே ஆளி வந்தான், ஆண்டவர் அவனுக்கு தான் சாவையில்லாம ஆகிட்டார். இப்போ கர்த்தர் வந்து போய் படுத்துட்டாங்க, தேவதூதன் அனுப்புறாரு, அப்பமும் தண்ணீரும் கொடுக்குறாங்க. ஆனாலும் அவன் திரும்பி படுகிறான். திரும்பி படுத்த உடனே 7வது வசனத்தை மட்டும் படிப்போம்.
கர்த்தருடைய தூதன் திரும்ப 2வது தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான்.
இதுதான் பரலோகத்தின் வார்த்தை இல்லையா, நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அவன் நினைச்சிட்டான் முடிஞ்சு போச்சுன்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் நீ ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணணும். இனி நீ உன் ஸ்தானத்திலே எலிசாவை தீர்க்கதரிசியாய் நீ அபிஷேகம் பண்ணணும். இனி நீ அடுத்தது ராஜாக்களை அபிஷேகம் பண்ணணும், தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணணும். பல விஷயங்கள் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீ உன் வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்கு உனக்கு அனுமதி கிடையாது. ஆண்டவர் மறுத்துட்டார், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அப்ப இதிலிருந்து நமக்கு ஒண்ணு மட்டும் தெரியணும், ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். பிசாசு சொல்றான் வெகு அதிக தூரம் போக வேண்டாம். எப்படி ரிவர்ஸ் இருக்கு பாருங்க, இல்ல ஆண்டவருடைய வார்த்தையும் பிசாசுடைய வார்த்தையும் அப்படி எதிர்மாறா இருக்கும். நீ அதிக தூரம் போக வேண்டாம், இது பிசாசு சொல்லுது, ஆண்டவர் சொல்றார் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அப்ப இதுல நம்ம எதை தெரிந்து கொள்வது, பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஆண்டவர் நமக்கு பலனை கொடுத்து இன்னும் ஓட வைப்பார். ஆமேன், இன்னும் ஓட வைப்பார். நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை கர்த்தர் புது பலத்தினால் நிரப்புவார். கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்ப செய்வார். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். இளைஞர் இளைப்படைந்து போவாங்க, வாலிபரும் சோர்ந்து போவார்கள். ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு இளைப்படைதலும் கிடையாது, சோர்வடைவதும் கிடையாது. ஆமேன். அவங்களுக்கு ஆயுசு நாட்களை கர்த்தர் அதிகரித்து ஓடு, தொடர்ந்து ஓடுங்கிறார் கர்த்தர் இல்லையா. ஆண்டவர் நம்மை ஒருபோதும் போதும்னு சொல்றது கிடையாது. அதனாலே நாம் இன்னும் புது பலத்தோடு, புது அபிஷேகத்தோடு, புது உற்சாகத்தோடு நீண்ட தூரம் நாம் கர்த்தருக்காக ஓட வேண்டும். ஆமேன், நீண்ட தூரம் ஓட வேண்டும். கர்த்தர் சொல்ற வரைக்கும் ஓடணும், அது வரைக்கும் நிற்கக்கூடாது, கடைசி வரைக்கும் ஓடணும். இயேசு கிறிஸ்து வந்து வா நீ ஓடினது போது அப்படியே வான் கூட்டிட்டு போற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆமேன், அதான் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். ரைட், ஜெபிக்கலாம். Thank you, Jesus. Hallelujah. ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு ஒரு மிக முக்கியமான காரியத்தை இன்னைக்கு நமக்கு வச்சிருக்கிறார். பார்வோன் சொன்னான், நீ அதிக தூரம் நீங்கள் பிரயாணம் பண்ண வேண்டாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஆண்டவர் என்ன அழகா சொல்றார், இன்னும் பரிசுத்தத்திலும் நீதியிலும் வளர்ந்து கொண்டே இருங்க, என் வருகை வரையும் உங்களுடைய பரிசுத்தத்திலும் நீதியிலும் நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் சொல்றார். இரண்டாவது, ஒரு நீதிமானுக்கு கர்த்தர் நியமித்திருக்கிற பாதை எப்படிப்பட்டது, அது நடுப்பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல அது ஏறிக்கொண்டே இருக்குமே தவிர ஒரே நிலையிலும் இருக்காது, இறங்கவும் செய்யாது, அது ஏறிக்கொண்டே இருக்கும். இதுதான் நீதிமானுக்கு நியமிக்கப்பட்ட பாதை. மூன்றாவது, எலியாவின் வாழ்க்கை, அவன் சாக வேண்டும் என்று கோரினான், அவன் சாக வேண்டும் என்று கோரினாலும் ஆண்டவர் அதை நிராகரித்து நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொன்னார். பவுலுக்கும் இந்த உலகத்தை விட்டு போகணும்னு ஆசை இருந்துச்சு, ஆனா பவுல் அதுக்காக ஜெபிக்கல. பவுலுக்கு தெரியும் நம்ம அந்த தப்பான ஜெபம் பண்ணிடக்கூடாதுன்றதுல பவுலுக்கு ரொம்ப தெளிவா இருந்தார். அதனாலதான் அவருக்கு விருப்பம் இருக்குதுன்னு தான் சொன்னாரே தவிர என்னை எடுத்துக்கொள்ளும்னு பவுல் என்னைக்குமே ஜெபிக்கல. பவுல் சிறந்த ஒரு முதிர்ந்த தேவ மனுஷன். அவர் தன்னுடைய விருப்பத்தை சொல்றார், ஆனா எடுத்துக்கொள்ளும்படி கர்த்தரை ஜெபிக்கல. நான் தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது எனக்கு நன்மையாயிருக்கும், ஆனால் நான் சரீரத்திலே தரித்திருப்பது உங்களுக்கு அவசியம். இவ்விரண்டிலே நான் எதை தெரிந்து கொள்வதுன்னு எனக்கு தெரியல, இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். எதை நான் தெரிந்து கொள்வது எனக்கு தெரியல. ஆண்டவர் தான் அவர் குறிக்கிற காலம் வரைக்கும் என்னை ஓட வைக்க வேண்டும் என்று ஓடினார், ஓடினார், கடைசி வரைக்கும் ஓடினார். அவருடைய வாழ்க்கையின் முடிவு அவருக்கு தெரிஞ்ச போதுதான் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அது கடைசியில் அவர் சொல்லிட்டு இந்த உலகத்தை விட்டு அவர் கடந்து சென்றார். தெய்வ பிள்ளையே, ஓட வேண்டும், ஓட வேண்டும், கர்த்தருக்காக ஓட வேண்டும். சரீரம் வேண்டும் என்றாலும் கொஞ்சம் பலவீனம் அடையலாம், ஆனால் ஆவி பலவீனம் அடையக்கூடாது, ஆவி உற்சாகம் அடைய வேண்டும், ஆவி இன்னும் புது பலன் அடைய வேண்டும். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அந்த வாழ்க்கை தான் நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னும் இன்னும் நம்முடைய அபிஷேகத்திலும் பரிசுத்த வாழ்க்கையிலும் தேவ கிருபையிலும் பெருகிக் கொண்டே போக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் ஆவிக்குரிய தரம் உயர்ந்து கொண்டே போக வேண்டும். நம்முடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகணும், ஸ்பிரிச்சுவல் லெவல் அதிகமாகணும், நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி இன்னும் அதிகரித்து கொண்டே போக வேண்டும். அது குறைஞ்சிடக்கூடாது, ஒரே நிலையில நின்றவும் கூடாது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாடிலும் அப்பா எங்களுக்கு ஒரு அருமையான காரியத்தை எங்கள் உள்ளத்தில் நீங்க விதைச்சதற்காக ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள் ஒருபோதும் மனசோர்வடைந்து போதும் என்னை எடுத்துக்கொள்ளும் என்று தவறான ஜபத்தை யாரும் செய்யக்கூடாது அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கென்று நீங்க ஒரு காலத்தை வச்சிருக்கிறீங்க, பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்குவதற்கு ஒரு காலம் உண்டு. நீங்க இந்த உலகத்தில் எங்களை நட்டி இருக்கிறீங்க, அதை பிடுங்குவதற்கு ஒரு காலம் இருக்கிறது. பிறப்பதற்கு ஒரு காலத்தை வச்சீங்க, இறப்பதற்கு ஒரு காலத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, அது வரையிலும் நாங்கள் தொடர்ந்து ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க. காத்து கொள்ளுங்க, நீங்க மகிமைப்படுங்க, யாரும் மனசோர்வடையாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. சகல துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல விவகாரங்களை மறவாதே, ஆமேன், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.